sarvagatam sokshmyat
sarvagatam sokshmyat
akasham no palipyate
akasham no palipyate
sarvatra vasthito dehe
sarvatra vasthito dehe
tathatma no palipyate
tathatma no palipyate
தும் நிறைந்திருப்பதாக இருந்தாலும் தனது நுண்ணிய இயற்கையால் ஆகாயம் எதனுடனும் கலக்காமல் இருப்பது போலவே பிரம்ம நோட்டத்தில் நிலை பெற்ற ஆத்மாவும் உடலில் அமைந்திருந்தாலும் கூட உடலுடன் கலப்பதில்லை.
Is aloof from them due to his subtle nature. Therefore, it is impossible to see with the material eyes how the living entity is in contact with this body and how he is out of it after the destruction of the body. No one in science can ascertain this.
Kurulai. Neer, man, nilam, innam, ennavellam irikkindranavo, ellavattilum kaatru pogindrathu. Irundum, அது எதனுடனும் கலப்பதில்லை. அதுபோலவே பல்வேறு விதமான உடல்களில் அமைந்திருந்தாலும் கூட ஆத்மா தனது நுண்ணியக்கையால் அவற்றினின்றும் பிரிந்து இருக்கின்றான். எனவே இவ்வுடலுடன் ஆத்மா எவ்வாறு தொடர்புற்று இருக்கின்றான், உடல் அழிந்தபின் எவ்வாறு வெளியேறுகின்றான் என்பதை ஜடக்கண்களால் காண்பது அசாத்தியமே. விஞ்ஞானத்தில் யாருமே இதை ஆய்ந்தறிய முடியாது.
Vandeham Shri Guru Shri Yathaparikamalam Shri Guru Navaishnavam Shashi Rupam Sadha Jatam Sahagara Kuruktam Vitam Tam Sajivam Sadvaitam Savathutam Parijana Saitam Krishna Taitanya Devam Shri Radha Krishna Pada Sahagana Lalita Shri Vishakam Vitam Sajivam Shri Krishna Taitanya Pabunitanam Nisim Vedirata Svasat Govatanda Hare Krishna Hare Krishna 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 Hare Hare
Hare Rama Hare Rama 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 Hare Hare
Here in Bhagavad Gita, Lord Krishna states that the soul is within the body.
In the Bhagavad Gita, mega therivaga arivurthigirar atma udalukkul irikkirathu endru.
Right, that's very basic understanding of Bhagavad Gita.
Bhagavad Gita il adipadaiyil naam purindhu kolla vendiyathu.
Those of you who are coming regularly, you must have heard this many times, that the soul is within the body.
Thodarndhu inga sorpalavilukku vandu kondirupavargal adikkadi idai kettirukkalam atma udalukkul irikkirathu endru.
It's a basic principle of the philosophy of Bhagavad Gita that the soul is within the body and the soul is that which gives life to the body.
உடலுக்குள் ஆத்மா இருக்கிறது என்பதும் அந்த ஆத்மாவே உடலுக்கு உயிர் தன்மையை கொடுக்கிறது என்பதும் அடிக்கடி நாம் கேட்ட விஷயம்தான் பகவத்கீதையின் சாராம்சத்தில்.
And that the death of the body simply means that the soul leaves the body and goes somewhere else.
மரணம் என்பது என்னவென்றால் இந்த ஆத்மா இந்த உடலை விட்டு வெளியேறி விடுகிறது என்பதுதான்.
So if we say the soul is within the body, then someone may ask, well, if you cut open the body, will you find the soul?
ஆத்மா உடலுக்குள் இருக்கிறது என்று நாம் சொல்ல மாத்திரத்திலேயே உடனடியாக ஒருவர் கேட்கலாம், அப்ப உடலை அறுத்து பார்த்தோம்னு சொன்னா உள்ள ஆத்மாவை பார்க்கலாமா?
And the answer will be, no, you won't.
அதற்கு பதிலாக சொல்லணும்னா முடியாது என்பதுதான்.
If you take every single cell in the body and analyze it under a microscope, still you won't find சோ
மைக்ரோஸ்கோப்பு கீழே வச்சு ஒவ்வொரு செல்லுக்கு வந்து அணுவாக எடுத்து நாம் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணா கூட எங்க இருக்கிறது என்பதை தேடி கண்டுபிடிக்க முடியாது ஆத்மாவை.
சோ வேர் இஸ் இட்,
அப்ப எங்க இருக்கு?
யூ கான்ட் ஃபைண்ட் பிகாஸ் இட்ஸ் வெரி சப்டில்.
மிக சூட்சமானதாக அது இருப்பதால், நுண்மையானதாக அது இருப்பதால் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது.
சோ பீப்பிள் ஐ சே வெல் ஐ டோன்ட் பிலீவ் இட் இஃப் ஐ கான்ட் சீ இட்.
பலர் சொல்லலாம், நான் அதை கண்ணால் பார்க்க முடியவில்லை என்றால் அதை நான் நம்ப தயாராக இல்லை என்று.
So then we may say, well, has anyone ever seen a mind?
இப்படி நம்ம அடுத்து அவங்க கிட்ட கேட்கலாம், மனசுன்னு ஒண்ணு இருக்கு, அதை யாராவது பார்த்திருக்கிறீங்களா?
If we cut open your brain, we also won't find any mind.
மூளையெல்லாம் அறுத்து எல்லா பக்கமும் பார்த்தா கூட மனசு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது.
Well, we might say that someone who tried to do that, maybe they have no mind.
அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு மனசு இல்லாதவங்களாக இருக்கிறாங்க.
But we can't see the mind because it is subtle.
Yen manasai nam kaana mudiyavillai endral adu miga soochumaanadhaaga irukkirathu, unmaiyaanadhaaga.
But nevertheless we understand it exists because
of its effect. And the arivarigalai veithu adu irukkirathu endrai nammal urudhipaduthi kolla mudigirathu.
We personally experience that we think.
அப்ப வந்து ஒரு அனுபவ ரீதியாகவே மனசிலிருந்து சிந்தனையை பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான்.
And experience emotions and make decisions.
பல உணர்ச்சிகளுக்கு உள்ளாகிறோம், நம்ம பிற முடிவுகளை அதை வைத்து எடுக்கிறோம்.
These are all functions which take place in or by the agency of the mind.
மனத்தினாலோ அல்லது மனத்தின் பிரதிநிதிகளாலோ அது வந்து அந்த முடிவெல்லாம் நம்ம எடுக்கிறோம். இந்த மாதிரி செயல்பாட்டெல்லாம் நடக்கிறது.
Now, some people claim that the mind is non-different from the brain. But actually we'll find in all languages, except maybe some very primitive languages, that there are different words for brain and mind. The brain is something that can be seen.
மனசுங்கிறது ரொம்ப நுண்மையானது.
Even more subtle is the soul.
இதே நிலையில தான் இன்னும் அதிக அளவில் நுண்மையானது ஆத்மா.
That we can experience that we are soul.
நம்மால் அனுபவித்து பார்க்க முடியும் அனுபவ ரீதியாக ஆத்மா இருக்கிறது என்று.
Actually we are soul.
நாமே ஆத்மா என்பதுதான் உண்மை.
But we are so much, we are very much lost to ourselves. That saying in Tamil, a person is lost to himself.
நமக்குள்ளேயே நாம் நம்மை தொலைத்து விட்டிருக்கும் நிலையில்,
we are so lost to ourselves that we don't even know who we are, and we may even deny that we are souls, that we who we actually are.
நமக்குள்ளேயே நாம் நம்மை தொலைத்து விட்டுக்கொண்டிருக்கும் நிலையில், நாம் ஆத்மாதான் என்பது கூட தெரியாத நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
We so much identify our existence being this body, which is gross, that we are far removed from understanding our real existence, which is actually very subtle.
Because சூட்சுமானது நமது இருப்பு என்பதையே நாம் மறந்த நிலையில், ஜடத்தன்மை கொண்ட அந்த வெளிப்பார்வைக்கு உடலாக நம்மை நாம் கருதி கொண்டு, வெளிப்பார்வையாக இருக்கும் அந்த உடலையே நாம் என்று கருதி கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
The existence of the soul can be understood from various examples.
பல உதாரணங்களை கொண்டு ஆத்மா இருப்பதை நாம் தெளிவுபடுத்தலாம்.
That one I've given many times, that in every language of the world, when someone dies, they say he's gone away. That means something went away, and that is the soul.
அநேகமாக அனைத்து மொழிகளிலேயுமே நீங்க பார்க்கலாம், உலகம் முழுவதும் ஒருத்தர் மரணம் அடைஞ்சிட்டாருன்னா அவர் போயிட்டாருங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னா ஏதோ ஒண்ணு உடலை விட்டு போயிருக்குன்னா அந்த உடலை விட்டு போயிருக்கிறது தான் ஆத்மா.
Right, in Tamil, what are they saying in Tamil? Someone has gone away when they die. Every language, whatever language it may be. Anyone else speak any other languages here? Hindi, Hindi, Choyada. in every language they say that, well, what went away, because the body is still there, that means the soul.
அப்ப உடல் அங்கே இருக்கிற நிலையில இப்படி எல்லாம் உடல்
போயிட்டாருன்னா அதுதான் ஆத்மா.
உங்க வயத்த காட்டுங்க, உங்க தலையை காட்டுங்கன்னு வரிசையா வர பிரபு.
பாயிண்ட் அட் யுவர் இயர்,
உங்க காதையில காட்டுங்க காது.
பாயிண்ட் அட் யுவர் நெக்,
உங்க கழுத்தை காட்டுங்க.
பாயிண்ட் அட் யுவர் பேக்,
உங்க முதுக காட்டுங்க.
நவ பாயிண்ட் அட் யூ,
இப்போ உங்களை நீங்க காட்டுங்க.
யூ ஆர் நாட் தி பாடி.
அப்ப நம்ம இந்த உடல் அல்ல.
யூ மைட் ஜஸ்ட் ட்ரைங் you are not the body. If you want to go like this, then we may say, well, you think this whole form is you, right? This me, right? What is me? It means, if I put, the materialist will say, if you put the ears and the head and the neck and the torso and the hips and the legs all together, that means me.
கழுத்து வயிறு இடுப்பு காலன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சீங்கன்னா இதாங்க நானும் தூரத்திலிருந்து ஒரு வரல கூட காத்திக்கலாம்.
But if I cut off your legs,
அப்போ ஒரு கால் அறுத்து
எரிஞ்சிடுறோம். If your legs happen to go away, then is that still part of you? You have to carry around in a bag with you.
எதிர்பார்க்காத நிலையில் நாம் இந்த காலை இழந்துடக்கூடிய சூழ்நிலை வந்து வந்துடுச்சுன்னா அப்ப நம்மள நம்ம அடையாளம் கேட்டதுக்கு அந்த காலை எடுத்து ஒரு பைகுள்ள போட்டுக்கிட்டு கூடவே
தூங்கிட்டு
சொன்னா அந்த காலை எடுத்து பக்கத்துல நான் இருக்க வேண்டிய இடத்துல பொருத்திக்கிட்டு படுக்கிறதா?
That's not actually you. That's only some physical excrescence of the body.
உடல் என்ற ஒரு ரூபம் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் அந்த உடல் அல்ல என்பதை, அதற்குள் நாம் இருக்கிறோம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.
Or if today, if you say, well, today I'm feeling very sad.
இன்னைக்கு நான் ரொம்ப கவலையா இருக்கிறேங்க அப்படின்னு நீங்க சொன்னா,
so someone asks, well, you know, which part of you? Your legs are feeling sad, or your ears are feeling sad, or which part of you is feeling sad today?
இப்போ கவலையா இன்னைக்கு இருக்கிறேங்கன்னு சொன்ன உடனே அடுத்தவர் வந்து, எந்த பகுதியில நீங்க கவலையா இருக்கிறீங்க? கால்ல கவலையா இருக்கிறீங்களா? தலையில கவலையா
இருக்கிறீங்களான்னு
கேட்டா, இல்லைங்க, பொறுத்த வரைக்கும் கால் தான் கொஞ்சம் கவலையா இருக்குது, கையெல்லாம் நல்லா இருக்குதுங்க. என்ன சொல்ல போறோம்?
So being lost to ourselves, we can give these examples to understand that we are something more than a body, we are spirit, soul, atma.
நம்மை நாமே நமக்குள் தொலைத்துக் கொண்டு விட்ட நிலையில் இதையெல்லாம் உதாரணமாக காட்டி நாம் உடலுக்கு மேலே ஆன்மீகத்தன்மை வாய்ந்த ஆத்மா என்பதை தெளிவுபடுத்தலாம்.
But apart from that, the very sense of dissatisfaction that comes in a person who's on the verge of becoming spiritually enlightened, that in itself is the beginning of understanding that we're not simply the body or the mind.
ஆன்மீக வாழ்வில் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்ற அந்த நிலைக்கு வந்துவிட்ட எவருக்குள்ளும் ஒரு அதிருப்தியான நிலை, இந்த ஜட உலகம் சார்ந்த ஒரு அதிருப்தியான நிலை இருப்பதை வைத்து, நான் இதற்கும் அப்பாற்பட்ட தன்மைகளை கொண்டவர்கள், இந்த உலகத்திற்கும் அப்பாற்பட்ட தன்மைகள் கொண்டவர்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம்.
In other words, when we feel disgusted with or dissatisfied with all kinds of material enjoyment, then we start to intuitively understand that there must be more. I am something more than simply the body and the mind and the senses.
உலகாயத இன்பங்கள் எவ்வளவு இருந்தாலும் இவையெல்லாம் அதிருப்தி நிலையை அடைந்துவிட்ட ஒருவர் அதற்கு மேலும் ஒரு நிலையில் அந்த நுண்ணிய தன்மையில் ஏதோ ஒரு நிலை இருப்பதை புரிந்து கொள்ளலாம்.
You may think, well, if I had all facilities for material enjoyment, how happy I am.
இப்போ எல்லா வசதியும் இருக்கு உலகாய இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு, ஆனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம்.
But we find there are many people with all facilities for enjoyment and they're totally frustrated.
எல்லா வசதியும் இருக்கும் உலகத்துல அவங்களுக்கு, ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப அதிருப்தியான நிலையில வாழ்ந்துட்டு இருக்காங்க பலர்.
Some of these Indian rajas, they had all money and the British were looking after actually their kingdoms and they just were enjoying. They had no work to do.
இந்த வெள்ளக்காரங்க ராஜாங்கத்தில் அப்ப அரசாங்கம் நடத்திட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா, பல ராஜாக்கள் எல்லா செல்வ செழிப்பும் அவங்க கிட்ட இருக்கும், அவங்க வந்து பெருசா ஆட்சி கூட செய்யற நிலை இல்லாதையும் அவங்க வெள்ளக்காரங்க பாத்துக்கிட்டு இருந்தா கூட அவங்களுக்குள்ள ஒரு திருப்தி இல்லாத நிலைமை இருக்கிறது.
Just they were in the position, king, that's all.
அரசன் என்ற நிலையில் அவர்கள் இருந்தார்கள்.
So much money and nothing to do.
எல்லை இல்லாத செல்வம், வேலையும் கிடையாது பெருசா.
So there was no food that could interest them because they already had all kinds of rich foods and already they got indigestion so many times.
எத்தனையோ விதமான உணவு வகைகள் அவர்களுக்கு கொண்டு வந்து உணவு வச்சோம்னாலும் எல்லாம் ஏற்கனவே சாப்பிட்டு அஜீரணாகிற அளவுக்கு சாப்பிட்டு பார்த்தாச்சு, என்ன இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அந்த ராஜாக்களுக்கு வரும்.
And it's described that some of them, they used to keep big harems, so many wives and beautiful women. But they couldn't find any interest in all these beautiful women. You might be thinking, well, I'd be interested. They were trying to get some interest. They take some very strong meat and wine and different aphrodisiacal kinds of foods to try to make them interested. Simply born. Sitting among so many beautiful women and born. So, by the grace of God, one may come to some point in life.
He
feels this is disgusting. There must be more to life than this. There must be more to life than simply bodily, mental and intellectual enjoyment.
மனதாலும் உடலாலும் அறிவாலும் வைத்து அனுபவிப்பதற்கு அப்பாற்பட்டு இன்னும் சில சிறப்பம்சம் கொண்ட தன்மைகள் நமது வாழ்விற்கென்று இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் எழுகிறது.
And at that point, if one can understand that actually I am not the body, he can intuitively understand.
உள் உணர்வால் நமக்கே அந்த இது வரும். நாம் இந்த உடல் அல்ல, அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு நாம் இந்த உடல் அல்ல, நாம் இதற்கும் அப்பாற்பட்டு ஒரு வஸ்து என்பதை புரிந்து கொள்வோம்.
That point I was making the other evening, that in what we can broadly call Western philosophy, they rely very much on only that which we can empirically perceive or deduce from an empirical perception.
வெளி கண்ணோட்டத்தில் நம்மால் இதையெல்லாம் ஆராய்ந்து ஒரு உறுதிப்படுத்திக் கொள்ள முடிகிறதோ அந்த நிலையில் மட்டும் இருப்பதைதான் நாம் என்ற நிலை மேற்கத்திய கலாச்சாரத்தில் பொதுவாக இருந்து கொண்டிருக்கிறது.
But in what we can broadly call Eastern philosophy, more importance is put on actually what we can call intuition.
உள் உணர்வு என்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட நிலையில் இந்த கிழக்கு பக்கம் இருக்கும் கிழக்கத்திய அந்த கலாச்சாரங்கள் எல்லாம் நாம் காண முடிகிறது.
Because what we can experience through our gross senses, because it's gross, it's on a very base platform. So there's the very meaning of gross.
ஜடப்புலம் என்பதெல்லாம் ஓரளவு வரைக்கும் ஒரு எல்லைப்பட்ட வரையில் தான் அது நமக்கு விளக்கங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறது.
And that's the very meaning of spiritual, that it begins where the gross ends.
எங்கே வந்து இந்த ஜடப்புலங்கள் அறிவை கொடுக்கும் நிலை முடிகிறதோ அங்கிருந்துதான் ஆன்மீக அறிவை வளர்த்துக் கொண்டுவதற்குண்டான சூழல் ஏற்படுகிறது.
So it's the most unreasonable proposition that we should have to measure that which is most subtle, namely the spiritual, by that which is most gross, namely the material.
ஆன்மீக தன்மை கொண்ட அந்த சூட்சும நுண்மையான விஷயார்த்தங்களை எல்லாம் இந்த ஜடத்தன்மைகளை கொண்டு நம்மால் ஆராய்ந்து அறிய முடியாது என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும்.
So here's some examples given of the spiritual realization of a self-realized person.
உதாரணங்களால் விளக்கப்பட்டிருக்கிறது தன்னை அறிந்த நபர்களால் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த ஆன்மீக அனுபவங்கள் எல்லாம். அவர் உண்மையிலே மிக தெளிவாக உணர்ந்தவராக இருக்கிறார் உடலுக்கும் ஆத்மாவிற்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன என்பது குறித்து.
It's not just for him a matter of theorizing, but he practically experiences it.
ஏற்கனவே ஏதோ அவர் தெரிந்து வைத்திருக்கும் விஷயமாக அல்லாமல் அவரே அனுபவ ரீதியாக உணர்ந்த விஷயமாக இது இருக்கிறது என்பதும் புரிந்து கொள்ள வேண்டும்.
That although within the body, he doesn't feel himself to be the body.
உடலுக்குள்ளேயே இருந்தால் கூட அவர் தாம் இந்த உடல் அல்ல என்பதை தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்.
Now that doesn't mean he doesn't feel pain and pleasure from the body.
அப்படி நாம் அந்த உடல் அல்ல என்றவர் உணர்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் உடலுக்குள்ள இருக்கிற அந்த சுகதுப்பத்திலையோ அந்த வலி இல்ல ஒரு சுகம் தெரியாமல் இருக்கிறது என்ற அவசியம் இல்லை நிலை அல்ல.
In the hot season, then the self-realized person also feels hot.
தன்னை அறிந்த நபர்களும் கூட வெயில் காலம் வெக்க காலம்னா கொஞ்சம் புழுக்கமா அவங்களுக்கும் இருக்கும்.
And even a self-realized person, if he goes to Ooty in January, will feel cold.
ஜனவரி மாதத்துல ஊட்டிக்கு போனா தன்னை உணர்ந்த நபர்களுக்கு கூட குளிராத்தான் இருக்கும்.
மாக சீர்ஷம்
ஆனா அவர் அந்த உடலுடன் தன்னை அடையாளம் கண்டு கொள்வதில்லை.
He may feel some discomfort either way, but he realizes that this is actually, it's simply the interaction of the modes of material nature. I have nothing to do with this.
வெக்கையிலும் சரி குளிரலும் சரி சில அசௌகரியங்களுக்கு அவர் உட்படுத்தப்பட்டாலும் எனக்கும் இந்த அசௌகரியங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, நான் ஆத்மா என்ற நிலையில் என்பதை அவர் உணர்ந்தவராக இருக்கிறார்.
So this is the first point of Bhagavad Gita to be understood. Krishna is explaining.
இதுதான் கீதையில் நாம் கிருஷ்ணரால் விளக்கப்பட்டிருக்கும் நிலையில் கீதையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயார்த்தம்.
Explaining in some great detail because we have to understand clearly that we are not the body.
விளக்கமாகவே அவர் அங்கு சொல்லி இருக்கும் நிலையில் நாம் இந்த உடல் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம்.
And ultimately all this is to lead us to understand who we are and what is our relationship with Krishna.
இதெல்லாம் எங்க நம்மளை இட்டுக்கொண்டு செல்கிறது என்றால் நாம் யார் என்பதை அறிந்து கிருஷ்ணர் யார் அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு முறை என்பது என்ன என்பதை பற்றி எல்லாம் நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும்.
It's ironic that many people in India, they want to discuss about Krishna and so many things, but they don't understand this basic point that we're not the body.
கிருஷ்ணரை குறித்தெல்லாம் பேச வேண்டும் ஆராய வேண்டும் என்று பலருக்கு எண்ணங்கள் இந்திய மண்ணில் இருந்தாலும் அடிப்படை கோட்பாடான நான் இந்த உடல் அல்ல ஆத்மா என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ள நிலையில் பலர் இருப்பதை நாம் காண்கிறோம்.
Make accusations against Krishna.
அப்புறம் இதெல்லாம் போய் எங்க முடியும்னா கிருஷ்ணரை பத்தியே கொஞ்சம் தப்பு எல்லாம் பேசிக்கிட்டு இது அப்படி பண்ணா இப்படி பண்றாருன்னு சொல்றதுலாம் வந்து அப்புறம்.
So if this understanding of the difference between the soul and the body is so subtle, then how much more so are the pastimes of the Supreme Soul, Krishna?
இந்த உடலும் இந்த ஆத்மாவும் இருக்கிற தன்மைகளை ஆராய்ந்தாலே உடலுக்கும் ஆத்மாவிற்கும் ஆத்மா எவ்வளவு நுண்மையானதாக சூட்சமானதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால் இதற்கெல்லாம் மிக மிக அப்பாற்பட்ட நிலையில் இருக்கும் ஸ்ரீகிருஷ்ணரும் அவரது லீலைகளும் எவ்வளவு சூட்சமானதாக இருக்கும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம்.
Krishna is making very, very clear here in Bhagavad Gita what is the difference between the soul and the body.
மிக தெளிவாக அறிவுறுத்திருக்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில் உடலுக்கும் ஆத்மாவிற்கும் உள்ள வேறுபாடு என்னவென்று.
The real purpose of all this is just to make our entrance into real spiritual life, which means bhakti or love of Krishna, devotional service to Krishna, to make that very smooth.
உடலுக்கும் அந்த ஆத்மாவிற்கும் உள்ள வேறுபாட்டின் தன்மைகளை உணர்ந்து கொள்வதன் முக்கியத்துவம் நம்மை எங்கு இட்டுச் செல்கிறது என்றால் ஆன்மீக வாழ்வில் அடியெடுத்து வைத்து நாம் சிறுக சிறுக அந்த பக்தி மார்க்கத்திலும் பக்தி சேவை மார்க்கத்திலும் பகவான் கிருஷ்ணரின்பால் அன்பை வளர்த்துக் கொள்ளும் நிலையிலும் நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்வதற்கு உதவி செய்யும் நிலைக்கு நம்மை அந்த தன்மைகள் கொண்டு அந்த தளத்திற்கு இட்டுச் செல்கிறது.
Simply to understand that we are not the body, of course that's a very great realization compared to the non-realization of the average materialistic person.
உலகாயுதத்தில் சராசரியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் ஒரு புறம் இருக்க நான் இந்த உடல் அல்ல என்பதை மாத்திரமே ஒருவர் அறிந்து கொண்டிருந்தார் கூட மாபெரும் முன்னேற்றத்தை அவர் செய்த அடைந்தவராக இருக்கிறார் ஆன்மீக நிலை தன்மைகளில்.
But actually we have to progress much further to understand who we are. We are the eternal servants of Krishna.
இதற்கு மேலும் நாம் இந்த உடல் அல்ல என்று நாம் உணர்ந்து கொண்ட நிலைக்கு மேலும் பல பல படிகள் மேலே செல்ல செல்லத்தான் நமக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள உறவு முறையும் நாம் நிரந்தரமாக கிருஷ்ணரின் சேவைகள் என்பதையும் சேவகன் என்பதையும் நிரந்தரமாக கிருஷ்ணரின் சேவகன் என்பதையும் உணர்ந்து கொள்ள முடியும்.
What is our eternal loving relationship with Krishna?
நிரந்தர நிலையில் நமக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள அந்த அன்பு பரிமாற்றம் எத்தகையது என்பதை எல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு தாசியத்தில் சேவகனாகவோ அல்லது சிநேகிதனாகவோ அல்லது பெற்றோரின் நிலையிலோ அல்லது ஒரு காதல் காதலி என்ற நிலையிலோ.
Now this pure love for Krishna, that is the goal of Bhagavad Gita.
பகவத்கீதையின் இறுதி இலக்கே அந்த அன்புமயமான அந்த நிலையில் நம்மை லயிக்க வைப்பதுதான் கிருஷ்ணருடன் உள்ள உறவு, அன்பு உறவு நிலையில்.
And when one is introduced to devotional service, he is immediately introduced to pure devotional service.
எவர் ஒருவர் ஆன்மீகத்தில் அறிமுகப்படுத்தப்படுகிறாரோ அவர் உடனடியாகவே கிருஷ்ணர்பால் செலுத்தும் அந்த பக்தி சேவையில் உடனடியாக அறிமுகப்படுத்தப்படுபவராக ஆகிறார். குறிப்பாக நமது சம்பிரதாயத்தில்
சைதன்ய மகாபிரபு's process is a crash course in Krishna consciousness.
கிருஷ்ண உணர்வில் ஒரு அதிரடி பாடமா சொல்லாம அதிரடி நடவடிக்கை, கிருஷ்ண உணர்வில் ஒரு அதிரடி நடவடிக்கையாகத்தான் சைதன்ய மகாபிரபு அவர்கள் நமக்கு வழங்கியுள்ள வழிமுறை கொடுக்கப்பட்டிருக்கிறது.
கிராஷ் கோர்ஸ், கிராஷ் கோர்ஸ்
விடுதி, அதாவது ஒரு விடுதி, ஒரு மூணு நாள்ல நிறைய இருக்கிற சமயத்துல ஒரு மூணே நாள்ல உட்கார்ந்து படிக்கிறது. அந்த
மாதிரி crash course.
Crash course na enna maharaj
told. It means that just like for instance you have to study 5 years to get a qualification, and then some school comes in and tells you, okay, we'll teach you everything in 1 month.
So crash course na enna na 5 varsham padichada degree kedaikum nu ella solittu irukra nilayila oru palvele kalagathile vandu solranga 1 maasam padichale inga degree na ungalukku kodutranga.
You have to study 22 hours a day and we'll have you, or whatever, maybe not that much, maybe 16 hours a day. You study for 1 month, and at the end you can sit the exam and get it finished.
அவங்க என்ன சொல்றாங்கன்னா 16 மணி நேரம் ஒரு நாளைக்கு படிக்கணும், ஒரே மாசம் 30 நாள் முடிஞ்ச உடனே நீங்க படிச்சு உட்கார்ந்து எழுதி டிகிரியை வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்றாங்க.
So the same thing that could be attained with a long, slow, gradual process, by intensely and quickly, you can get it also.
இதே மாதிரிதான் மிக நீண்ட காலம் பல பல வாழ்நாள்களாக நாம் அடையக்கூடிய ஒரு நிலையை ஆன்மீக வாழ்வில், ஒரே நிலை ஒரே அந்த காலகட்டத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிலையிலேயே நாம் விடுகிடுந்து அந்த நிலையை அடைந்து விடலாம்.
ஆனா
கிராஷ் கோர்ஸ் ஒன்னு சரி பண்ணலாம்னு எடுத்துக்கிட்டான்னு சொன்னா நம்ம நான் முழுசாக அர்ப்பணம் பண்ணி செஞ்சாதான் நம்ம அதை பற்றி இறங்க முடியும்.
You can't think of anything else while you're doing it.
வேற எதையுமே நீங்க நினைக்க கூட முடியாது அந்த கிராஷ் கோர்ஸ் எடுத்துருக்க தலைமையில.
You can't say, well, you know, there's a good match on cricket, so, you know, I'll just take a little break.
Cricket match நடந்துக்கிட்டு இருக்குது, கொஞ்ச நேரம் போய் அதையும் பார்த்துட்டு வந்துருக்கனால நீங்க அப்ப போக முடியாது.
Or you can't say, well, you know, I'm kind of tired of this. I think I'll give it up. I'll come back later. I'm getting tired of this. I can't be bothered.
நம்ம கொஞ்சம் அசதியா இருக்குது, சரி இதை விட்டுட்டு அப்புறம் தடவை பார்த்துக்கலாம்னு சொல்ல வேண்டியது நிலை அல்ல.
No. Long work in a crash course.
The crash course, பரிட்சை எழுதி பாஸ் ஆகணும்னு சொன்னா இதெல்லாம் அசதி, இந்த பொழுதுபோக்கெல்லாம் வேலைக்காகாது.
With intense concentration, fully following all the directions of the teacher, you have to fully concentrate, fully dedicate, eat, sleep, drink, think, whatever subject you may be studying.
எதை செய்தாலும் ஒரு முனைப்பாக நமது சிந்தனைகளை முழுவதையுமே அதில் ஈடுபடுத்தி ஆசிரியர் கொடுக்கும் அறிவுரைகளை எல்லாம் மிக அக்கறையுடன் கவனித்து செயல்படுத்திக் கொண்டே வந்திருக்கும் நிலையில் நாம் இந்த தேர்வில் பயிற்சி பெறுவது சாத்தியமாகிறது.
Sometimes they do that during wars.
போர் காலங்களில் இப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் பிரகடனப்படுத்துவது உண்டு. நாட்டுக்கும் இங்கிலாந்து நாட்டுக்கும் ஒரு போர் நடந்துட்டு இருந்த நிலையில இத்தனை பைலட்டுங்க, ஏர்போர்ட்ஸ்ல அவ்வளவு பைலட்டுங்க எல்லாம் பறந்துட்டு இருக்க, அடிக்கடி செத்துட்டு இருக்கிறாங்க. அதனால பைலட்டுக்கு பற்றாக்குறை, அதனால அதிரடி நடவடிக்கை இங்க வந்து பல பல பைலட்டுகளை உற்பத்தி செஞ்சு செஞ்சு அடக்கி கொண்டிருக்க
வேண்டியிருந்தது.
இந்த கிராஷ் கோர்ஸ்ங்கிற வார்த்தைய ஒரு வேளை இந்த பிளேன் நொறுங்கிட்டு இருக்கிற நிலையிலதான் வந்ததா என்னவோ தெரியல.
Anyway, the fact is that, you know, they were just young kids, you know, they were just hardly shaving, and all of a sudden they were out. They had a crash course, and all of a sudden they were out there fighting in the sky with the they hardly know how to fly the plane, and they're fighting against the big German Luftwaffe.
மேசியே இன்னும் வளரல, அந்த பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து மன மடன்னு பைலட் பயிற்சி கொடுத்து பிளேன்ல ஏத்து போங்கப்பான்னு ஜெர்மன் பிளேனுக்கு எதிரில் இவங்க பறந்துட்டு இருக்கிறப்ப யோசனை பண்ணுவாங்க, எங்க வந்துட்டு இருக்கிற என்ன பண்ணிட்டு இருக்கோம்.
So you can imagine when they were studying, when they were learning how to fly, I mean, they weren't thinking of what was on TV.
அந்த மாதிரி அந்த சின்ன குழந்தைங்களா பசங்களா இருந்தா கூட அந்த அதிரடி பயிற்சி எடுக்கிறதுக்கு அவங்க போயிட்டாங்கன்னு சொன்னா டிவியில் என்ன நடக்குதுன்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்க முடியாது. முழு மூச்சாக அவருடைய ஈடுபாடு முழுவதும் இந்த பயிற்சியிலேயே இருக்க
வேண்டும்.
வாழ்வா சாவாங்கிற பிரச்சனையில அவங்களை வச்சதுக்கு அப்புறம் வேற எந்த சிந்தனையும் அவங்களுக்கு வைக்க முடியாது.
Not only is it my own personal life and death, but I'm fighting for my country.
தன்னுடைய தனிப்பட்ட வாழ்வு மட்டும் அந்த பிரச்சனை இல்ல, நாட்டிற்காக நான் போர் புரிந்து கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வும் அவர்களுக்கு இருக்க வேறெங்கும் அவருடைய சிந்தனை செல்லாது.
So how much dedication, how much determination.
எவ்வளவு அர்ப்பணமும் தீர்க்கமாக தன்னை ஒப்படைத்துக் கொண்ட நிலையும் அந்த நிலையில் இருந்து கொண்டு இருந்திருக்க வேண்டும் அவர்களுக்கு.
So like that Chaitanya Mahaprabhu's process is like a crash course.
இப்படியாகத்தான் சைத்தன்ய மகாபிரபு அவர்களுக்கு நமக்கு வழங்கி இருப்பது ஒரு கிராஷ் கோர்ஸ் ஆக விளக்கப்பட்டிருக்கிறது.
Instead of going through so many lifetimes of doing karma yoga and then once you get to the end of that you do so many lifetimes of jnana yoga and then after that you do a few sacrifices and then after that you bahunam jananamanta jnanavanam prabhajyate. After many many lifetimes of going through karma and jnana then you finally surrender to Krishna. Chaitanya Mahaprabhu says come now.
Palapala taravigalaga நம்மை வாழ்க்கையை நாம் நடந்து கொண்டு வந்து கர்மயோகத்திலும் ஞான யோகத்திலும் காலத்தை கடத்திவிட்டு என்றாவது ஒரு நாள் இந்த பக்தியில் நம்மை லைக்க வைப்பதற்குண்டான நிலை ஏற்படக்கூடிய ஒரு சூழலை சைத்தன்ய மகாபிரபு அவர்கள் இவ்வளவு காலத்தை நீ கடத்த வேண்டிய அவசியம் இல்லை, இப்பொழுது உடனடியாகவே நீ இந்த நிலையை எடுத்துக்கொள் என்று நமக்கு அர்ப்பணம் செய்திருக்கிறார். அப்போ அந்த அந்த நிலைக்கு தன்னை அர்ப்பணித்துக்க வேண்டும் என்று என்ன இருக்கிறது என்ன சொல்லலாம், எனக்கு தகுதி இல்லைங்களே அதுக்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லலாம்.
Just like in the war, it doesn't matter. You're not qualified, whatever. Get in there, study. You're going up in the sky in 2 weeks, so get qualified quick.
The poor karathile, adhiridi payirichin, nambe pesikittu irundha nilayila, enna thagudhi irukkirala yosana pandradhukku neram illa. Nee plane yeri, 15 naal nee yeri oti aagana indha plane engiradha anga neeyudhu.
You have to do it.
Seidhaan aaga vendum.
But what if I don't?
Mana seiyalena enna aagum?
Well, then instead of being shot in the sky by the Germans, they'll come in and shoot you on the ground.
அப்படி நான் செய்யறதுக்கு இஷ்டமில்ல நீங்க நினைச்சீங்கன்னா பிளேன்ல ஏறி பறந்துகிட்டு இருக்கிறப்ப ஜெர்மன் கையால சாகணும். இப்ப இல்ல நீ இப்ப இஷ்டம் இல்லன்னு சொன்னா இஷ்டம் இருந்து போயிட்டீங்கன்னா பிளேன்ல சாக வேண்டிய நிலை ஒருவேளை ஏற்படலாம். கீழே இருந்தீங்கன்னா உறுதியாகவே அவங்க வந்து உங்களை தரையிலேயே சொல்ல போறாங்க.
இந்த
பிளேன்ல ஏறி ஒழுங்கா தேசத்துக்காக ஏதோ ஒன்று செஞ்சோ அது நல்ல பேர்ல ஏறி பறந்துகிட்டு சாகலாம்.
So in the same way, if we don't take to Krishna consciousness, we'll be shot down by Maya.
இது மாதிரி தான் நம்ம கிருஷ்ண உணர்வை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் இருக்கும் நிலையிலே மாயையால் சுடப்படுவோம்.
Actually, there's no alternative in this age of Kali. There's no alternative in this age of Kali.
கலியுகத்தில் வேற வழியே கிடையாது.
Either you take to Krishna consciousness or you get shot into the ground by the bullets of Maya.
மாயை செலுத்தும் அந்த குண்டுகளால் ஒன்றா நம்ம வந்து அழிய வேண்டியதுதான், இல்லன்னா கிருஷ்ண உணர்வை எடுத்துக்க வேண்டியதுதான். நம்ம என்ன முடிவு பண்றது உடனே பண்ணிக்கணும்.
Once Srila Prabhupada was on a TV program, it was a very prestigious TV program that everyone in England was watching, late night lineup.
இங்கிலாந்துல மிக பிரபல்யமான ஒரு என்ன இப்ப சொல்ற மாதிரி பீக் அவர்ஸ் சொல்ற மாதிரி எல்லாரும் நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிலையில இங்கிலாந்து மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் ஒரு சமயத்தில் சில பிரபுவார் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு இருக்கிறார்.
Actually, it was called late night lineup, but it was only about 10 o'clock or 10:30. Nowadays, that's early.
அப்போ வந்து லேட் நைட்னா 70s எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10:30 ரொம்ப லேட் ஆன மாதிரி.
Things have changed.
மாறி போச்சு, பத்திரிக்கைதான் ஆரம்பமே ஆகுது.
Anyway, the interviewer kind of facetiously asked Prabhupada, you know, facetious means it means like, you know, being smart.
ரொம்ப புத்தியா புத்தாலியா இருக்கிற மாதிரி.
Being smart means, you know, like being overly smart.
அதாவது நம்ம புத்தாலித்தனமா தன்னை காட்டிக்கணும்னு கொஞ்சம் அதிக பிரசங்கியா ஒரு தன்னை புத்தாலியா காட்டிக்கணுங்கிற நிலையில பிரபுபாதர் கிட்ட ஒரு கேள்வியை நிருபர்
பிரபாதி
நடக்குது.
Prabhupada was explaining about reincarnation, how you have to chant Hare Krishna.
நாம் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை எல்லாம் ஜபம் செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் விளக்கிக் கொண்டிருக்கிறார்.
According to your philosophy, if you don't chant Hare Krishna, what happens to you in your next life?
புத்திசாலித்தனமா கேட்கறதா நினைச்சுக்கிட்டு அந்த நிருபர் கேட்கிறாரு பிரபுபாதர் கிட்ட, ஒருவேளை இப்ப ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணி நீங்க சொல்றீங்க, ஒருவேளை செய்யலன்னா அடுத்த வாழ்க்கையில நம்ம என்னதான் ஆயிடுவோம்?
Prabhupada said, you become a cat.
And
the man looked shocked.
So Prabhupada
gave an alternative also.
அப்போ போனி ஆயிட்டாரு அதிர்ச்சியான உடனே சரி இன்னொன்னு சொல்லலாம்னு சொல்லி பிரபுவாரு இன்னொன்னா நீ ஆகலாம் இன்னொன்னு சொல்ல போறாரு
இல்லன்னா
நாய் ஆயிடுவேன்.
So actually it was a live program and at that point they just cut it out. It was too much, they couldn't digest it.
இத வந்து அவங்களால ஜீரணிக்கவே முடியல. அந்த தொலைக்காட்சி வந்து அந்த லைவ் நடந்துகிட்டு இருக்கு, நேரடி பேட்டி ஒளிபரப்பு, நேரடி ஒளிபரப்பு நடந்துட்டு இருக்கிறத கட் பண்ணிட்டாராம்.
The interviewer and the director of the show and everyone, they were determined that they weren't going to chant Hare Krishna.
They don't want to.
Presumably the director and the interviewer and everyone else involved, they were determined that they were not going to chant Hare Krishna.
Yenna and the tholaikkatchiyinudaiya iyakkunarum seri peti eduthukittirundhavarum seri eppadirundhaal Hare Krishna jabatha nama seiyra abhiprayam illa appdin muduvaga irundhirupanga polirukku adanalada cut pannittaanga.
So when they were told they were going to become a cat and dog, they didn't like that very much. Can someone give the translation of this verse? Anyone? Well-known verse. That's the last line. That's famous last line. Mati, first word is mati, means mati.
Mind
like that. Consciousness, inclination. In this verse it means matiya na Krishna, not unto Krishna. Some persons, they're not inclined to Krishna.
Krishnaridam sarad nilayil sri yaravad iruparayanal.
Neither by the endeavors of others, nor by their own endeavor, will they ever become inclined towards Krishna.
அவர்களுடைய சொந்த முயற்சியாலும் சரி, மற்றவர்களின் உதவியாலும் சரி, அவர்களால் கிருஷ்ணரை சார்ந்தவராக மாற்றிக்கொள்ள முடியாது.
By their own endeavor, they won't become inclined to Krishna. This means just like some people say, I'm searching for the truth.
இந்த அர்த்தத்தில் இது சொல்லப்படுதுன்னா, நான் உண்மையை பேருண்மையை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல சொல்லுவாங்க. இவங்க சொந்த முயற்சியில தேடுறாராம்.
Have you heard these people say, I'm searching for the truth, as if it's something very wonderful to search for the truth.
அந்த பேருண்மையை தேடுறதுங்கிறது ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு விஷயம் மாதிரி, நான் உண்மையை தேடிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்றது.
Prabhupada would say to such people, why are you searching for the truth? Nonsense.
அப்ப அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் பைத்தியகாரா, எதுக்கு தேடிட்டு இருக்கிற உண்மையை?
This is the truth, Krishna. Why don't you take?
இதுதான் உண்மை கிருஷ்ணன், ஏன் எடுத்துக்கொள்ள கூடாது நீ என்று பிரபுவார் அவர்கள் கேட்டார்.
No, no, I'm searching.
இல்லைங்க அவர் சொல்லுவார், நான் தேடிட்டு இருக்கிறேங்க.
But I'm giving.
நீ தேடுற, நான் தான் இங்க கொடுக்கறேன் உனக்கு தான்.
No, no.
இல்லைங்க.
Check out some more.
இந்த கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் கரெக்ட் பண்ணி கரெக்ட் தானா முடிவு பண்ண வேண்டியிருக்குங்க.
So they're not sincere.
அப்படினா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அவ்வளவு ஆர்வக் கோளாறுல மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம்.
Because if you're actually sincere to know the truth, then the truth will, means Krishna, will reveal himself to you.
மனப்பூர்வமாக நாம் அதை அந்த முயற்சியில் ஈடுபடுவோமேயானால் கிட்டரே அவர் நம்மை வெளிப்படுத்திக் கொள்வார் என்பதுதான் உண்மை.
The persons who want to make a show of being spiritual, they say that we are searching for the truth.
இப்படி இல்லாம ஏதோ ஒரு வெளிப்பார்வைக்கு வேஷம் கட்டிக்கிட்டு அப்படியே ஆன்மீகங்கிற பேர்ல வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அது அப்படியே தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான்.
So, as such persons cannot find out Krishna, Prabhupada said even they go to big, they organize big, big conferences to discuss the religion and world peace. They light a candle for world peace while someone else is lighting a bomb somewhere else. Maybe blow them up too. You know, they go to these conferences, they light a candle. For world peace. Well, how is lighting a candle going to give any peace? Someone else, they're lighting a bomb at the same time. And they're set for peace. When they take photos, Dalai Lama.
Pray. ஆன்மீகங்கிற பேர்ல ஒரு ஒருமுனைப்பான உள்ளுணர்வு இல்லாமல், ஒரு அடிபடுதல் இல்லாமல், ஒரு மகா நாடான நடத்தி பல பேர் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா கூட, அமைதியின் பேர்ல ஒரு விளக்கு ஏத்துனாங்கன்னு இந்த பக்கம் ஒரு விளக்கு ஏற்றுக்கிட்டே அங்க வந்து ஒரு பாவத்தை நெருப்பு வைக்கிறான். அதெல்லாம் உலகத்துல வேற பக்கம் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது. தலையில்லாம இந்த மாதிரி பல பேர் எல்லாம் பல மாநாடுகள்லாம் செஞ்சு பார்த்தாங்கன்னா கூட ஒன்னும் தேடி எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது.
அந்த ஆர்கனைஸ் யக்யஸ் ஹோமம்ஸ்,
பெரிய பெரிய ஹோமங்கள் எல்லாம்
நடத்துறது,
உலக அமைதிக்காக ஹோமங்கள் நடத்துவது எல்லாம் வேலைக்காரு.
How to get peace, that's described by Krishna in Bhagavad Gita.
அமைதியை நாம் எப்படி பெற முடியும் என்று கிருஷ்ணரால் கீதையில் விளக்கப்பட்டிருக்கிறது.
Unless we accept Krishna's supremacy, we cannot have peace.
கிருஷ்ணரின் அந்த உச்ச தன்மையை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இங்கு அமைதி இல்லை என்பதுதான் உறுதி.
Prabhupada gave very practical and piercing analysis from scripture which were relevant to the world situation.
உலகம் இன்று இருந்து கொண்டிருக்கும் நிலை சார்ந்து மிக நுண்ணியமாக மிக தெளிவாக சாஸ்திரங்களில் இருந்து கோட்பாடுகளை எல்லாம் எடுத்து வழிமுறைகளை எல்லாம் பிரபுபாத் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் நமக்கு.
Pragmatically analyze that how can you expect peace in the world if you keep people like cats and dogs?
பூனைகளை போலும் நாயைகளை போலும் மக்களை நீங்கள் வைத்துக் கொண்டிருந்தால் இந்த உலகத்தில் எப்படி ஒரு அமைதியை ஏற்படுத்த முடியும் என்று நேரடியான ஒரு ஆராய்ச்சி பூர்வமான ஒரு கேள்வி எழுப்பினார் சீல பிரபுபாதர்.
Now when we say like this, cats and dogs, usually people laugh. But Prabhupada, he wasn't saying it as a joke. He was very serious.
நாயே போனேன்னு சொன்னா ஜனங்க பொதுவா சிரிக்கிறது உண்டு. பிரபுபாதர் இதை வந்து பல பேர் சிரிக்கணுங்கிறதுக்காக சொல்லல, உண்மையிலேயே இந்த உள்ள அர்த்தத்தை இருந்தான் அதை அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். இருக்கும் நிலையில்
Prabhupada gave the example that if you bring a group of dogs and put them in a room, will there be any peace? They'll simply all bark at each other.
ஒரு நாய் கூட்டத்தை கொண்டு வந்து ஒரு ரூம்ல வச்சு பூட்டி விட்டோம்னா அதுங்க எல்லாம் என்ன பண்ணும்? ஆளுங்க ஒன்னு கொண்டு பார்த்து குறைச்சிக்கிட்டு தான்
இருக்கும். So in the same way, if people, if their consciousness is not any more than that of a dog, then how can you expect peace?
மக்களின் உணர்வு நிலை நாயின் உணர்வு நிலையை விட எந்த வகையிலும் மேம்பட்டதாக இல்லை என்ற நிலையில் ஒரு அமைதியை நாம் நிலைநிறுத்துவது என்பது எப்படி சாத்தியம்?
They can have peace conferences for millions of years and there will be any peace.
பல லட்சக்கணக்கான வருஷங்கள் அவர்கள் மகாநாடு அமெரிக்கான மகாநாடுகளை நடத்தி கொண்டே இருக்கலாம், ஆனால் அமைதியை அவர்கள் அடையப் போவதில்லை.
You can look in the newspaper any day and there will be some peace talks going on.
அமைதி பேச்சுங்கிற பேர்ல உலகம் முழுவதும் இனந்தோறும் நடந்துகிட்டே இருக்குது. என்ன சரியில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் செய்தியை.
On one side of the paper there will be peace talks and on the other side there will be war, bombings, terrorism and all these things.
பேப்பர்ல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அமைதி பேச்சுன்னு இருக்கும், இன்னொரு பக்கத்துல பக்கம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் அங்க போரு இங்க வந்து கொலை கொள்ள இது ஒரு பக்கம் இருக்கும்.
எவ்ரி டே
இனவுமே நீங்க நியூஸ் பேப்பர்ல பாக்கலாம்.
பீஸ் டாக்ஸ் கோ ஆன் அண்ட் தி லாக் ஆஃப் பீஸ் கோஸ் ஆன் ஆல்சோ.
அமைதி பேச்சு நடந்துகிட்டே தான் இருக்குது, இங்க அமைதி இல்லாத நிலையும் நடந்து கொண்டே தான் இருக்குது.
There's no need actually to read the news paper. You can write it yourself. Once you've seen it for a few times, you can write it yourself.
தினமும் நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல. ஒரு நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு அதை அப்படியே தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தினந்தோறும் நீங்களே எழுதிக்கலாம், நியூஸ் எழுதிக்கிட்டு நீங்களே படிச்சிடலாம்.
Just change the names and the places and the dates and the numbers, how many people killed, and it's all the same.
இடத்த மாத்தி எழுதணும், பேரை மாத்தி எழுதணும், எத்தனை பேர் செத்தாங்கன்னு மாத்தி எழுதணும், அவ்வளவுதானே ஒழிய அடிப்படை கோட்பாடு அதுலதான் எல்லாம் அடங்கியிருக்கு.
No peace.
அமைதி இல்லை.
So there cannot be peace because they don't recognize Krishna as supreme, just on the level of consciousness of dogs and cats.
நாயின் உணர்வு நிலைக்கு மேல் எந்த வகையிலும் மேம்படாத நிலையில் மக்களின் உணர்வு நிலை இருக்கும் நிலையில் கிருஷ்ணரின் உச்ச தன்மைகளை எல்லாம் புரிந்து கொள்வது என்பது அசாத்தியமான வேலையாக ஆகிவிடுகிறது.
Can we convince a dog that he is not the body?
ஒரு நாயை விட்ட வந்து நம்ம போய் நீ இந்த உடல் அல்ல என்பதை சொல்லி அதுக்கு அறிவுறுத்த முடியுமா?
Sometimes we hear that some dogs are very intelligent.
நம்ம கூட இப்ப கேள்விப்படுறோம் ரொம்ப புத்திசாலித்தனமான நாய் எல்லாம் இருக்கிறதா.
சம் பிரீட்ஸ் ஆஃப் டாக் லைக் திஸ் அல்சேஷன், லப்ரடோர், தே சப்போஸ் டு பி வெரி இன்டெலிஜென்ட், யூ கேன் ட்ரெயின் தம் டு பி டு டு வேரியஸ் திங்ஸ், கைட் டாக்ஸ் அண்ட் போலீஸ் டாக்ஸ் அண்ட் ஆல் திஸ் கைண்ட்ஸ்.
பல பல காரியங்களை செய்வதற்கெல்லாம் அதற்கு பயிற்சியின் மூலமாக தயார் செய்யப்படுகிறது. இந்த அல்சேஷன், லப்ரடோர் எல்லாம் ரொம்ப பயிற்சி கொடுக்கறோம் இல்லையா, எல்லா வகையிலும் முன்னேற்ற பல வேலைகளை செய்யறது.
These little white dogs, they are most popular in India among people who keep dogs, but they are not very intelligent.
இந்த வெள்ளையாங்க வெள்ளை குட்டி போய் சின்ன நாயா இருக்கும், வெள்ளையாங்க பாமரேனியன் இந்த நாய் பிரபல்யமா எல்லா வீட்லயுமே இருக்கிறது
உண்டு.
அது வந்து கொஞ்சம் நல்ல அறிவான ஒரு ரகம்.
that however intelligent they are, you can't explain to the dog that you're not the body.
எவ்வளவு அறிவார்ந்த ரகமாவே அது இருந்தா கூட அதுகிட்ட போய் நீ இந்த உடல் இல்ல அப்படிங்கறத அறிவுறுத்த முடியுமா?
It's the consciousness which goes with that body is so limited that the dog cannot understand more than I am the body.
நாய்களின் உணர்வு நிலை ஒரு எல்லைக்குட்பட்ட நிலையில் இருக்கும் தன்மையில் நீங்கள் அதனிடம் போய் நீ இந்த உடல் அல்ல என்ற அறிவுறுத்தங்களை எல்லாம் தெளிவாக அறிவுறுத்தி அதற்குள் புகுத்த முடியாது.
Similarly, there are some souls in human bodies who they have no interest in spiritual understanding.
இதே மாதிரிதான் சில ஆத்மாக்கள் மனித உடலுக்குள் இருந்தாலும் எந்த வகையிலும் ஆன்மீகமயமான ஒரு நிலைகளில் ஆர்வம் கொள்ளாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம்.
And though they may say, well, I'm a Hindu and I know I'm not the body, practically speaking, they act simply for the body.
நான் ஒரு ஹிந்து, நான் இந்த உடல் அல்ல என்பதெல்லாம் எனக்கு தெரியும் என்று அவர்கள் வாயளவில் சொல்லிக் கொண்டிருந்தாலும் செயலளவில் எந்த வகையிலும் அவர்கள் உணர்ந்து அதை செயல்முறைப்படுத்துவதாக இல்லாததையும் நாம் காணலாம்.
So this is dog level of consciousness.
அப்ப இதுதான் நாய் நாய் நிலையில் நாம் அந்த இருக்கிறோம், அந்த உணர்வு நிலை இருக்கிறது என்பது.
And therefore, adanta go kiya vishatanta mishram. Due to uncontrolled senses, they enter into the darkness of ignorance.
அறியாமை என்னும் இருளில் கட்டுக்கடங்காத புலன்களின் ஆதிக்கத்திற்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த இருளில்.
And therefore, punah punah charmita charmana. Simply chewing the chew, chewing the chew, chewing the chew.
இந்த இருளில் மூழ்கி இருக்கும் நிலையில் நாம் மென்றதையே திரும்ப திரும்ப மென்று கொண்டிருக்கிறோம்.
So Chaitanya Mahaprabhu is offering a quick course to come up from dog level to godly level immediately.
நாயின் நிலையிலிருந்து ஒரு கடவுளின் நிலைக்கு, ஒரு தெய்வீக தன்மை கொண்ட நிலைக்கு நம்ம உயர்த்திக் கொள்வதற்கு அனைத்து வகைகளையும் சைத்தன்ய மகாபிரபு அதிரடியாக நீங்கள் எடுத்து சாதிக்கலாம் என்ற நிலையில் நமக்கு அருள் இருக்கிறார்கள்.
That even though people in Kali Yuga are very low consciousness, if we take to this process of chanting Hare Krishna,
Krishna Krishna, Krishna Krishna, Hare Hare,
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
எவ்வளவுதான் தாழ்ந்த உணர்வு நிலையில் இருக்கின்றாலும் இந்த கலியுகத்தில் இதெல்லாம் சராசரியாக தாழ்ந்த உணர்வு நிலை இருக்கும் நிலையில் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபத்தை மாத்திரம் நாம் எடுத்துக்கொண்டோமானால்
and just understand this very basic philosophy of Bhagavad Gita as it is.
பகவத்கீதை உண்மை உருவில் நமக்கு அருள் இருக்கும் அந்த அடிப்படை கோட்பாட்டை நாம் புரிந்து கொண்டோம் என்றால்
then we can go beyond the bodily concept of life.
உடல் சார்ந்த இந்த தன்மை நிலையிலிருந்து நாம் நம்மை மேம்படுத்திக் கொண்டு செல்வதற்கு அனைத்து சூழ்நிலையும் அதுவே ஏற்படுத்திக் கொடுக்கும்.
Come out of this animalistic bodily consciousness and come to Krishna consciousness.
மிருகத்தன்மை கொண்ட இந்த உடல் உணர்வு என்ற நிலையிலிருந்து நாம் கிருஷ்ண உணர்வுக்கு நம்மை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம்.
Is it clear?
தெளிவா இருக்கான்னு கேட்கிறார்.
It should be.
தெளிவா தான் இருந்தாலும்
should be understandable.
புரிஞ்சுக்கிற விஷயத்தை தானே இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்.
We're saying the same thing in various ways.
ஒரே விஷயம் தான் பல பல வழிமுறைகளை கடைபிடிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கோம்.
Just to get this point very clear.
ஏன் திரும்ப திரும்ப இதையே சொல்றோம்னா இந்த ஒரு விஷயத்துல நாம ரொம்ப ரொம்ப தெளிவாக வேண்டியது மிக அவசியம்.
Because it's very easy to be sucked into that bodily consciousness.
ஏனென்றால் மிக சுலபமாகவே நாம் உடல் என்ற நிலையில் அதற்குள் நாம் நுழைந்த அந்த அடையாளத்தை வைத்து வாழத் தொடங்குவது என்பது சர்வசாதாரணமாக நடந்துவிடும்.
And you don't need lessons in how to get into bodily consciousness.
உடல் தன்மைகளுக்குள் நம்மை புகுத்திக் கொள்வதற்கு பாடம் எடுத்துதான் நம்மளை புகுத்திக்கணுங்கிற அவசியம் இல்லை, அது உடனே நடந்துடும்.
But just as a kind of negative teaching or teaching by giving a reverse example, I can give one example of how you can very easily get into bodily consciousness.
எதிர்மறையாக மறையான ஒரு உதாரணமாக இருந்தாலும் ஒரு உதாரணத்தால் இதை விளக்க விரும்புகிறேன். நீங்கள் எவ்வளவு சுலபத்திலேயே இந்த நான் இந்த உடல் என்ற தன்மைகளுக்குள் உங்களுக்குள் நீங்கள் ஆழ்ந்துவிட முடியும் என்பது இந்த உதாரணத்தினால் நான் விளக்குகிறேன்.
Just switch on the TV.
டிவிய ஆன் பண்ணி பாருங்க.
TV on. Pure Tamil. So immediately caught.
இத்தனை பாருங்க நம்மளது ஈர்ப்புக்குள்ளாகிடும்.
பிகாஸ் இட் ஷோஸ் பீப்புள் இன் அ ஸ்டேட் ஆஃப் இன்டென்ஸ் பாடலி கான்சியஸ்னஸ்.
உடல் சார்ந்த நிலையில் நாம் ஆழமாக மூழ்கி கிடப்பதன் காரணத்தினால் உடனடியாகவே ஈர்ப்புக்குள்ளாகிறோம்.
And it shows people who by their drama and acting, they are pretending that they are experiencing some great pleasure by bodily consciousness.
And the drama avalum seri ange nadichikondirukkaravalum seri ange enna enna vadathil avanga senjittirukanganna pala sugangalai nam anubavichikondirukrom inda seyalpaattin moolamagalla abingiradha inda thulaikkaatchiyil namak kaatraanga.
And the message, whether it's a drama or whether it's a spot or whether it's an advertisement, is that you should also enjoy like this. This is the implicit message in every second of TV viewing time.
ஒவ்வொரு சனமும் நீங்க அந்த தொலைக்காட்சியில என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி சுகங்களை எல்லாம் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அது நாடகமாக இருந்தாலும் சரி, விளையாட்டாக இருந்தாலும் சரி, விளம்பரமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உடனடியா நீங்களும் இதை அனுபவித்துக்கொண்டான ஏற்பாட்டை செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகம் அப்படிங்கிற விளம்பரமாகத்தான் சனத்திற்கு சனம் தொலைக்காட்சியில் வரும் காட்சிகள் வந்து
கொண்டிருக்கின்றன. திஸ் இஸ் என்ஜாய்மெண்ட்,
இதுதான் சுகம் அனுபவிப்பதற்கு என்ற ஒரு விளம்பரத்தை அவர்கள் கணத்திற்கு கணம் செய்து கொண்டே இருக்கிறார்கள்.
They have to present like that because that's how they get you to watch the TV program and that's how they get their money from the advertisements.
இப்படி அவங்களை பொறுத்த வரைக்கும் இப்படி எல்லாம் அவங்க நிகழ்ச்சிகள் நடத்தினாதான் அது நாலு பேர் பார்ப்பாங்க, அவங்களுக்கு வருமானம் வரும்.
So then the drama or the spots and that's showing this is all enjoyable, and then the advertisement comes on that you buy this and buy that and then you'll be so happy.
Drama varudhu adukku appuram vandu vilambaram adukku munadi drama vandadukku appuram vilaiyattu seyidhellam kaattuvanga adu mudinja udane vilambaram varaarichu vilambaram vanda udane உங்களுக்கு இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்தா நல்லா இருக்குமே, ஒரு சுகமா இருப்பா இதெல்லாம் இருக்குன்னு சுகத்தை காட்ட காட்ட நம்ம ஈர்ப்புக்குள்ளாகிறோம்.
So it's a very intense propaganda for bodily consciousness.
உடலில் நம்மை ஆழம் காண்பதற்கு, அடையாளம் காண்பதற்கு, ஆழமாக நம்மை புகுத்துவதற்கு ஒரு ஏதுவான ஒரு தளத்தை எல்லாம் அது உருவாக்கி கொடுத்துக் கொண்டே இருக்கிறது சலத்திற்கு சலம் அந்த தொலைக்காட்சி பற்றி.
And if you get absorbed in that, then immediately your Krishna consciousness finished.
அந்த தொலைக்காட்சிகளில் நாம் மூழ்கி விட்டோம் என்றால் உடனடியாகவே கிருஷ்ண உணர்வு என்பது உங்களிடம் இருந்து முடிந்து விட்டது என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம்.
Just like we say this is a crash course and you say, well, you know, how long is it going to go on for? 1 month, 2 months, your whole life.
அதாவது இங்க கிராஷ் கோர்ஸ் மகாராஜ் விளக்கிட்டு இருந்தார், ஒரு மாசம் படிக்கிறதா அப்படின்னு. அதுல நீங்க மூழ்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை வீண், அவ்வளவுதான் போச்சுன்னு
நினைச்சீங்க. Well, that's not a crash course. I thought a crash course was supposed to be very quick.
அப்ப கிராஷ் கோர்ஸ்னா கொஞ்ச நாள் நடந்து உடனே முடிச்சுட்டா தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது
actually it is very quick because usually it takes bahunam janmanam and it usually takes many many lifetimes to come to Krishna consciousness and Chaitanya Mahaprabhu is giving now take it.
பல பல பிறவிகளை கடந்துதான் நாம் இந்த கிருஷ்ண உணர்வுக்குள் லயப்பட முடியும் என்ற நிலை இருக்க சைத்தன்ய மகாபிரபு அவர்கள் ஒரு கிராஷ் கோர்ஸ் என்று மகாராஜ் அவர் விளக்கி இருக்கும்படியாக உடனடியாகவே எடுத்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு நிலையை நமக்கு அருளிருக்கிறார்கள்.
Prabhupada used to say, just give this one life to Krishna.
இந்த ஒரு வாழ்நாளை மட்டும், எத்தனையோ வாழ்நாளை கடந்து வந்திருக்கிறீர்கள் நீங்கள், ஒரு வாழ்நாள் இந்த வாழ்நாளை மட்டும் கிருஷ்ணனுக்கு என்று அர்ப்பணம் செய்யுங்கள் என்று சைத்தன்ய மகாபிரபு.
So many lives to Maya. We've given so many lives to Maya.
எத்தனையோ வாழ்நாள்கள் மாயைக்காக என்று நீங்கள் அர்ப்பணம் செய்து வாழ்ந்து விட்டாகிவிட்டது.
Trying to be happy in Maya.
மாயையில் சுகத்தை கண்டுவிட முடியும் என்று நீங்கள் பல பல பிறவிகளை கடந்தாகிவிட்டது.
When I was in the body of a sheep pig, I gave my life, my romantic feelings, everything to Mr. Pig.
நான் பெண் பன்றியாக இருந்த காலகட்டத்தில் என்னுடைய உடல் அழகையெல்லாம் அர்ப்பணம் செய்தேன் என்னுடைய கணவன ஆண் பன்றிக்கு.
I was a very faithful wife. I gave him so many children.
நான் மிக ஒரு என்ன நம்பிக்கை பாத்திரமான ஒரு மனைவியாக இருந்து பல பன்றி குட்டிகளை ஈன்று கொடுத்தேன்.
I loved him with all my pig heart.
எவ்வளவோ இந்த பன்றி இருதயத்தை வைத்து நான் எவ்வளவோ அன்பை அந்த ஆண் பன்றியிடம் செலுத்தினேன்.
And one day, tragedy. They came and took him and cut his throat.
Actually,
they don't cut pigs' throats. They stick them in boiling water and so many horrible things. And I was feeling so distressed, and they came and caught me and stuck me in a tub of boiling water also. But I was sincere. Whatever it was, I was sincerely being a pig. Without any deviation, I was playing fully the part of a pig. Then I became a cockroach. Still eating stool, but in smaller quantities this time. I was a very sincere cockroach. So many lifetimes I've been sincerely trying to get sense gratification in various forms. But it is a
failure.
So, just give this life to Krishna. So many lifetimes we wasted dedicating our mind and senses to the wrong things.
தவறான இடத்தில் நம்முடைய மனதையும் உடலையும் அர்ப்பணம் செய்து பல 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 பிறவிகள் நாம்
வாழ்ந்தாகிவிட்டது.
அதிலும் அரிதான இந்த மனித உடலில் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை அனைத்துமே கிருஷ்ணனுக்கென்று அர்ப்பணம் செய்து வாழ்க்கையாக இந்த வாழ்நாளை நீங்கள் அமைக்க வேண்டும்.
So many lifetimes we've been identifying with the body and simply suffering therefore.
உடலில் நம்மை அடையாளம் கண்டுகொண்டு பல பல பிறவிகளாக வாழ்ந்து பல இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் உள்ளாகி பார்த்தாகிவிட்டது.
This is liberating knowledge to understand I'm not the body, I'm the eternal servant of Krishna.
விடுதலைக்குண்டான ஒரு அறிவை நாம் பெறவும், நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா நிரந்தரமான கிருஷ்ண சேவகன் என்பதை புரிந்து கொள்வதற்குமாக ஏற்படுத்தப்பட்டது இந்த வாழ்க்கை என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள்.
This can be directly experienced.
இதை நேரடியாகவே நீங்கள் அனுபவ ரீதியாகவே அறிந்துணர முடியும்.
Directly experience the transcendental happiness of Krishna
consciousness. நேரடியாகவே நீங்கள் இந்த உன்னதமான ஆனந்த நிலையை அனுபவித்து பார்க்க முடியும் இந்த கிருஷ்ண உணர்வில்.
Just like you see, yeah, there was such nice kirtan, everyone blissfully dancing and chanting.
எவ்வளவு ஆனந்தமாக சிறிது நேரத்திற்கு முன்னால் இங்கு கீர்த்தனை நடந்தது, நீங்கள் எல்லோரும் பங்கு கொண்டீர்கள் அதில்.
That is a different quality of singing and dancing to that, just like the Thaipusam or the party or the wedding march or something like this.
ஒரு திருமண திருவிழாவிலோ அல்லது ஒரு பார்ட்டியிலோ அல்லது ஒரு தைப்பூசத்திலேயோ இப்படியெல்லாம் ஆடிட்டு இருக்கிறதுக்கும் இங்கு நடந்த இந்த கீர்த்தனைக்கும் ஒரு மாபெரும் வித்தியாசம் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும்.
Even that Thaipusam, it's material, it's not spiritual.
தைப்பூசம் ஆட்டமே நீங்க எடுத்துக்கிட்டா கூட ஜடத்தன்மை கொண்டதாகத்தான் அதை விளக்க முடியும்.
It's religious but it's not spiritual.
மதம் சார்ந்ததாக அது இருக்கிறது, ஆனால் அது ஆன்மீகத்தன்மை கொண்டதா என்றால் சந்தேகத்திற்கிடமானது.
There's a difference.
ஒரு வித்தியாசம் இருக்கிறது.
Spiritual, I don't know how the word comes in Tamil, but anyway, there may be some spirits involved. Means like some bhoots or something like that. But that is nothing to do with the pure experience of Krishna consciousness.
So
in Buddhist, you say that Buddha?
Buddha. பூதம் அந்த மாதிரி சில பேர் சாமி ஆடுற மாதிரி ஆடுறாங்க இல்லையா, அது காத்து கருப்பு பூதம் அதெல்லாம் கூட அங்க கலந்து பல பல நீதிகள்லாம் அங்க இருக்கலாம். அந்த மாதிரி ஆட்டம் அல்ல இங்க நாம் ஆடிக்கொண்டிருப்பது நடனம்.
Some hypnotic state, but that's actually a transformation of tamagun.
தமோகுணத்தின் ஒரு வெளிப்பாடுதான் அவையெல்லாம். மனோவசியப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நடனம் அது.
So, Krishna consciousness means the pure spiritual exchange of love with Krishna, the Supreme Personality of Godhead.
கிருஷ்ணருக்கும் முழு முதல் கடவுளான கிருஷ்ணருக்கும் நமக்கும் ஒரு நிலை பெறும் ஒரு இடையறாத அன்பு பரிமாற்றமாக அமைகிறது இந்த கீர்த்தனைகள் நடனங்கள்.
So, we're discussing that.